அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியின் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். இலங்கையில் குருநாகல் மாவட்ட பள்ளிக்கூடத்தில் HIV தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட சிறுவன் காரணமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அச்சங்களை போக்க எடுக்கப்படும் முயற்சிகள் பற்றிய செய்தி. ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமானை கைது செய்ய நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் வெளிநாடுகளில் சொத்துக்களை குவித்ததாக அதிமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் பற்றிய செய்தி. இந்திய இலங்கை நாடுகளிடையே தொடரும் மீனவர் பிரச்சினை குறித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் தெரிவிக்கும் கருத்து.
அதாவது இலங்கையில இனக்கலவரத்தினால வந்து அங்க உள்ள தமிழர்கள் வந்து தமிழகத்துல வந்து தஞ்சம் புகுந்தாங்க, இன்னைக்கு வந்து அகதிகளா இருந்தாங்க, இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க. இன்றைக்கு வந்து அதே நிலையில தான் வந்து தமிழக மீனவர்கள் நாங்கள் இருக்கிறோம்.
பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சங்கீதாராஜன்.
வெளியுலகுடன் மோதல்களை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதையே நாடாளுமன்ற முடிவுகள் காட்டுவதாக ஈரான் அதிபர் ஹசன் ருஹானி தெரிவித்திருக்கிறார். ஈரானில் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது ஆதரவாளர்களுக்கு பெரும் வெற்றி கிடைக்க துவங்கியிருப்பதை அடுத்து பேசிய ருஹானி இவ்வாறு கூறினார். பழமைவாத கடும்போக்காளர்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்திருக்கின்றனர். தீவிரவாதத்தை தாங்கள் விரும்பவில்லை, மாறாக மிதவாதத்தையே விரும்புகிறோம், மோதலை காட்டிலும் ஒத்துழைப்பையே விரும்புகிறோம் என்று ஈரானிய மக்கள் உலகிற்கு உரத்து கூறியிருப்பதாக ருஹானி கூறினார்.
பிரிட்டிஷ் வங்கியான பார்க்லேஸ் ஆப்பிரிக்காவில் தனது நடவடிக்கைகளை விற்றுவிட முடிவு செய்திருக்கிறது. கடந்த ஒரு ஆண்டில் அந்த வங்கியின் பங்குகளின் விலை பாதிக்கும் கீழ் குறைந்திருக்கும் நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த முடிவை பார்க்லேஸ் எடுத்திருக்கிறது. அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் பார்க்லேஸ் ஆப்பிரிக்க வங்கியில் தனக்கு இருக்கும் 62% பங்கை படிப்படியாக குறைத்துக் கொள்ளப் போவதாக பார்க்லேஸ் தெரிவித்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் பொருளாதார பலவீனம் அடைந்திருப்பதும் அந்நாட்டு நாணயத்தின் மதிப்பு குறைந்திருப்பதும் பார்க்லேஸின் இந்த முடிவுக்கு காரணமாக இருக்கலாம் என சில நிபுணர்கள் கருதுகின்றனர்.
பிரெஞ்சு துறைமுக நகரான கலையில் குடியேறிகள் தமது முகாமின் கூரையின் மேலேறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரெஞ்சு துறைமுக நகரமான கலைவில் தி ஜங்கிள் எனப்படும் குடியேறிகள் முகாமை அந்த நாட்டின் கலவர தடுப்பு காவல் துறையினர் அகற்றி வருகின்றனர். இரவு முழுவதுமாக குடியேறிகளுடனும் அவர்களது ஆதரவு செயற்பாட்டாளர்களுடனும் நடந்த மோதலுக்கு நடுவே காவல்துறையினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
I came from Sudan because of the war. I came to Europe. I need protection.
கவச ஆடைகளை அணிந்திருந்த காவல்துறையினர் குடியேறிகள் தங்கள் தற்காலிக குடியிருப்பிலிருந்து வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டனர். மறுத்தவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் என அங்கிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மாசிடோனியாவுடனான கிரேக்க நாட்டு எல்லையில் அகதிகள் குவிந்து வரும் பிரச்சினை ஒரு மாபெரும் மனித பேரழிவாக உருவெடுக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை அமைப்பு UNHCR தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பொதுவான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள தவறுவதும் இந்த பிரச்சினையை பெரிதாக்குவதாக UNHCR அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். சிரியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அருகில் இருக்கும் நாடுகள் ஏற்றுக்கொண்ட குடியேறிகளோடு ஒப்பிட்டால் ஐரோப்பாவுக்கு கடந்த ஆண்டு வந்த குடியேறிகளின் எண்ணிக்கை மிகச்சிறியது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்பே கூறியிருந்தபடி ஐரோப்பிய ஒன்றியம் குடியேறிகளை வேறு இடங்களில் தங்க வைப்பதோடு அகதிகளாக தகுதி பெறாதவர்களை திருப்பி அனுப்பியிருந்தால் தற்போதைய குடியேறிகளின் வருகையை சமாளித்திருக்க முடியும் என அவர் கூறியிருக்கிறார்.
பாகிஸ்தானில் 18 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்படாது இருந்த தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்று இந்த மாதம் நடைபெற இருந்த நிலையில் அதனை பாகிஸ்தான் பின்பற்றுள்ளது. சாதாரணமாக தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மேற்கொள்ளப்பட வேண்டும். தீவிரவாதத்திற்கு எதிராக தாம் செயற்படுவதில் தமது கவனத்தை செலுத்தி வருவதால் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தேவையான ஆளணியினை வழங்க முடியாதுள்ளதாக படையினர் தெரிவித்ததாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பீகார் மாநிலத்தில் ராணுவத்திற்கான ஆளெடுப்பு தேர்வில் காப்பி அடித்தலை தடுப்பதற்காக தேர்வில் கலந்து கொள்ள வந்த இளைஞர்கள் உள்ளாடையுடன் தேர்வு எழுத வைக்கப்பட்டனர். முசாஃபர்பூர் நகரில் நடந்த இந்த தேர்வில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தங்கள் உள்ளாடையுடன் இந்த தேர்வை எழுதினர். எல்லோரையும் சோதனை செய்ய நேரம் பிடிக்கும் என்பதால் இப்படி செய்யப்பட்டதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் HIV தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட ஒருவரின் மகன் அனுமதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஊர் மக்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளியிலிருந்து விலக்கிக் கொண்டதை தமிழோசையில் கேட்டோம். இந்த பிரச்சனையில் அந்த மக்களின் அச்சங்களை தீர்க்க கல்வித்துறை அதிகாரிகள் நாளை கூட்டம் ஒன்றை கூட்டியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திகளுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் குளியாப்பிட்டியவில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் முதலாம் வகுப்பில் அனுமதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என பரவிய வதந்தியை அடுத்து மூடப்பட்ட பள்ளிக்கூடத்தை நாளை நடைபெறவிருக்கும் கல்வி அமைச்சின் உயரதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையின் பின்னர் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த சிறுவனின் தந்தை நோய் காரணமாக உயிரிழந்த நிலையில் அவர் HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டே உயிரிழந்தார் என அப்பிரதேசத்தில் வதந்தி பரவியிருந்தது. இதனால் அந்த பிரதேசத்தில் சிறுவனை முதலாம் வகுப்பில் சேர்த்துக்கொள்ள எந்த பள்ளிக்கூடமும் முன்வந்து இருக்கவில்லை. அதை எதிர்த்து அந்த சிறுவனின் தாயார் போராடினார். சிறுவனுக்கு HIV தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் கல்வி அமைச்சின் அதிகாரிகளினால் குளியாபிட்டியவில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறுவனை சேர்க்க அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் இந்த சிறுவனுடன் தமது பிள்ளைகள் இருப்பதை விரும்பாத பெற்றோர் கடந்த சில நாட்களாக பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதை தவிர்த்துள்ளனர். இதன் பின்னணியில் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காணும் நோக்குடனான பேச்சுவார்த்தை பள்ளி நிர்வாகத்தினருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் நாளை நடைபெறவிருக்கிறது. தமது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் பெற்றோருக்கும் விளக்கம் அளிக்கப்படும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இலங்கையில் HIV மற்றும் எய்ட்ஸ் பற்றிய போதிய அறிவு மக்களுக்கு இருக்கின்ற போதிலும் வீண் பயமும் வதந்தியுமே குளியாப்பிட்டிய சம்பவத்திற்கு பிரதான காரணமாக அமைந்ததாக தேசிய பாலியல் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவின் விசேட நிபுணர் டாக்டர் வீரசிங்க BBCயிடம் தெரிவித்தார்.
இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் HIV பற்றி தெரிந்திருக்கும் என்று கூற முடியாது. ஆனால் HIV மற்றும் எய்ட்ஸ் தொடர்பில் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இருப்பதால் தான் இலங்கையில் அதன் தாக்கம் குறைவாக இருக்கிறது. இந்த சிறுவனுடைய விஷயத்தில் மக்களின் மனதை திசை திருப்பும் வகையில் வீண் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த சிறுவனுக்கு HIV தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வீண் வதந்திகள் மூலம் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை
என்று கூறிய டாக்டர் வீரசிங்க, HIV-னால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இலங்கையில் இருக்கின்றனர் எனவும் அவர்கள் முறையாக தமது பள்ளி படிப்பை முன்னெடுக்கின்றனர் எனவும் தெரிவித்தார்.
உண்மையில் இந்த சிறுவனுக்கு HIV தொற்று இல்லை. ஆனால் HIV தொற்றினால் பாதிக்கப்பட்ட சிறார்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறார்கள். அவர்களால் மற்றவருக்கு எந்த நோய் தாக்கமும் ஏற்படவில்லை. சிறுவர்கள் அனைவருக்கும் கல்வி கற்கும் உரிமை இருக்கிறது. அவர்கள் HIV-யினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களது கல்வி உரிமையை மறுக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது
என்று கூறிய டாக்டர் வீரசிங்க, HIV தொற்று தொடர்பில் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்புவதை தவிர்த்துள்ள மக்களுக்கு மேலதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார்.
இந்த பிரச்சனை வெளிவந்த உடனேயே மருத்துவர்கள் உடனடியாக அங்கு சென்று மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். பெற்றோரையும் சந்தித்து போதிய விளக்கம் அளித்தார்கள். ஆனால் பெற்றோருடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கிறது. இது போன்ற விஷயங்களில் மக்களின் மனதை ஒரே இரவில் மாற்ற முடியாது. நாங்கள் தொடர்ந்தும் அவர்களுடன் பேசவிருக்கிறோம்
என்றார் தேசிய பாலியல் தொற்று மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவின் விசேட நிபுணர் டாக்டர் வீரசிங்க.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையின் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசேர தேரர் உட்பட 13 பேருக்கு தண்டனை வழங்குமாறு கோரி சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுகுறித்து கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார்.
கடந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் விடுதலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டொன்றுக்கு பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் உட்பட 13 நபர்களுக்கு தண்டனை வழங்குமாறு கோரி சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மனுவொன்றை விசாரணைகளுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2008 மாலவே தலாஹேன பகுதியில் அமைந்துள்ள கத்தோலிக்க போதனை நிலையமொன்றை தாக்கி சேதம் விளைவித்ததாக குற்றம் சாட்டி கலகுடாத்தே ஞானசார தேரர் உட்பட 13 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு கடந்த 2014 உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவு சட்ட விரோதமானது என்று தெரிவித்த சட்டமா அதிபர் ஞானசார தேரர் உட்பட சந்தேக நபர்களுக்கு தண்டனை வழங்க போதிய ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். எனவே அந்த தீர்ப்பை ரத்து செய்யுமாறு சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மனுவை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கியது. மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் 28 வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர்
இன்று
பௌத்த மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அரசாங்கம் உட்பட பௌத்த தலைவர்கள் மௌனம் சாதித்து வருவதாக குற்றம் சாட்டிய ஞானசார தேரர் தன் மீது எவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதிலும் பௌத்த மக்களின் உரிமைகளை காக்கும் போராட்டம் நிறுத்தப்பட மாட்டாதென்றும் தெரிவித்தார்.
இலங்கையின் ஊவா மாகாண அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் துணைத் தலைவருமான செந்தில் தொண்டமானை கைது செய்யும்படி ஹட்டன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று பிடியாணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து ஆர் உதயகுமார்.
ஊவா மாகாண சபை அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் துணைத் தலைவர்களில் ஒருவருமான செந்தில் தொண்டமானை கைது செய்யுமாறு ஹட்டன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்கொன்றில் தொடர்ந்தும் சமூகமளிக்க தவறி வருவதை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 2014 நுவரெலியா மாவட்டம் கினிகத்தன ஹட்டன் வீதியில் மத்திய அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் வாகனத்தை வழிமறைத்து இடையூறு செய்ததாக இவர் உட்பட 5 மத்திய மற்றும் ஊவா மாகாண சபை உறுப்பினர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருந்த வேளை செந்தில் தொண்டமான் நீதிமன்றத்துக்கு சமூகமளிக்கவில்லை. அவரது சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சுகயீனம் காரணமாக சமூகமளிக்க முடியவில்லை என்று தெரிவித்து வைத்திய அறிக்கையை நீதிமன்றத்தில் முன்வைத்தார். இதனை நிராகரித்த மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி பிரசாத் லீனகே செந்தில் தொண்டமானை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பிடியாணை பிறப்பித்து விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் 6 வரை ஒத்திவைத்தார்.
செய்தியை வழங்கியவர் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இலங்கையில் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்குவதில் கொடுப்பனவு முறையை கைவிட்டு பழைய முறையிலேயே தொடர்ந்து தர வேண்டும் என்று கூறி விவசாயிகள் அம்பலாந்தோட்டையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் விவசாயத்திற்கான உரமானியத்தை முன்னர் கொடுத்தது போன்றே வழங்கக்கோரி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். நாட்டின் தென்பகுதியில் உள்ள அம்பலாந்தோட்டையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதுளை, அம்பாறை, அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளையும் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்த விவசாயிகள் தங்களுக்கான உரமானியத்தை முன்னர் கொடுத்தது போன்று கொடுக்கும்படியும் நெல்லுக்கு நிரந்தர விலையை நிர்ணயிக்க கோரியும் விவசாயிகள் வங்கிக் கணக்கு வைத்திருக்க வேண்டுமென்று கொண்டுவரப்பட்டுள்ள விதியை ரத்து செய்ய கோரியும் கோஷம் எழுப்பினர். இலங்கையில் உள்ள விவசாயிகளுக்கு மானியமாக உரம் நேரடியாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் புதிய அரசு நேரடி உர மானியத்தை ரத்து செய்து அவர்களுக்கு வெளியிடங்களிலிருந்து உரத்தை வாங்குவதற்காக பணத்தை வழங்கும் ஒரு திட்டத்தை அண்மையில் அறிமுகப்படுத்தியது. இந்த பணத்தை பெறுவதற்காக விவசாயிகள் வங்கிக் கணக்குகளை வைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 50 கிலோ எடையுடைய உரத்திற்கு 2500 ரூபாய் கொடுப்பனவு என அரசு அறிவித்திருந்த நிலையில் உரத்தின் விலை அவ்வப்போது சந்தையில் அதிகரிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசாங்கத்தின் இந்த புதிய திட்டத்தால் தாம் பிரச்சனைகள் பலவற்றை எதிர்கொள்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். புதிய அரசு நாட்டில் விவசாயத்தை இல்லாதொழிக்கும் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அகில இலங்கை விவசாய சங்கத்தின் தலைவர் சிசிரகுமார வாகல தந்தி கூறினார். இன்றைய தினம் ஜாதி மத இனபேதமின்றி அனைத்து விவசாயிகளும் தங்களது உரிமைக்காக இங்கு போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த புதிய அரசு தனது 2016 வரவு செலவு திட்டத்தில் விவசாய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தீர்மானங்களை எடுத்திருந்தது. உரத்தின் விலை சந்தையில் அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழலில் நிலையான விலையை அடிப்படையாக கொண்ட கொடுப்பனவை அரசு விவசாயிகளுக்கு கொடுக்கிறது. இதனால் 1 ஏக்கருக்கு 2000 ரூபாய் மேலதிகமாக செலவிட வேண்டிய நிர்பந்தம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது என்றார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அகில இலங்கை விவசாய சங்கத்தின் தலைவர் சிசிரகுமார வாகல தந்தி. இதனிடையே விவசாயிகளுக்கு அரசு நல்லதையே செய்துள்ளது என தெரிவித்துள்ள விவசாயத்துறை அமைச்சர் துமித திசாநாயக்க அரசுக்கு வேண்டாதவர்கள் விவசாயிகளை தவறாக வழிநடத்துகின்றார்கள் எனவும் தெரிவித்துள்ளார்.
අර ගොවියාව තියෙන දුප්පත්කම අහිංසකම තමන්ගේ තියෙන බංකොලොත්භාවය වහගන්න පාවිච්චි කරන්න එපා කියලා මේකේ පිටිපස්සේ
විවසායිகளின் ஏழ்மையை பாவித்து அவர்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் அரசுக்கு எதிரான அரசியல்வாதிகள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் திட்டங்களையே நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்றார் விவசாயத்துறை அமைச்சர் துமிந்த திசாநாயக்க.
சார்ஸ் பீட்டர் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook, Twitter, Google Plus, Instagram மற்றும் YouTube மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய குறிப்புகள். இந்திய இலங்கை உறவுகளில் தீராத பிரச்சனையாக இருந்து வரும் தமிழக மீனவர் இலங்கை கடற்படப்பில் மீன்பிடிப்பது குறித்த விஷயத்தில் தமிழக மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்து பின்னர் அது முடிவுக்கு வந்திருக்கிறது. இனி அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று ராமேஸ்வரம் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் எமரிட் அவர்களிடம் கேட்டார் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
அடுத்த கட்ட போராட்டம் வந்து இலங்கையிலே வந்து தஞ்சமடைகிற போராட்டமா தான் இருக்கு. அதாவது இலங்கையில இனக்கலவரத்தினால வந்து அங்க உள்ள தமிழர்கள் வந்து தமிழகத்துல வந்து தஞ்சம் புகுந்தாங்க. இன்னைக்கு வந்து அகதிகளா இருந்தாங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க. இன்றைக்கு வந்து அதே நிலையிலதான் வந்து தமிழக மீனவர்கள் நாங்க இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த மீன்பிடி தொழில் தான். பல லட்சம் மீனவ குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க. அதனால நாங்க இலங்கையில போய் தங்கம் தஞ்சம் புகுந்து நாங்க அங்க அகதிகளா இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நாங்க இங்க வந்து அடிமைகளா நாங்க இங்க அகதிகள் மாதிரி இங்க வந்து எங்களுடைய உண்மைகளை இழந்து வாழ்றத விட இலங்கையிலே போய் நாங்க தஞ்சம் புகுந்து அங்க வந்து நாங்க அகதிகளா வாழ்றதுக்கு இன்னைக்கு தயார் நிலையில நாங்க இருந்துகிட்டு இருக்கோம்.
உங்களுடைய இந்த நிலைக்கு வந்து யாரு காரணம்னு நீங்க கருதுறீங்க?
அதுக்கு இந்திய அரசாங்கம் தான் வந்து பொறுப்பு. நாங்க வந்து இலங்கையில போய் தஞ்சம் புகுந்து அங்கேயே வந்து எங்களுடைய வாழ்க்கையை கடத்துறது இல்ல இந்தியாவுல இருந்து இந்திய பிரஜையா இருக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய கையில தான் இருக்கு. ராஜபக்சே இருக்கும் போது இங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது மீனவர் பிரச்சனை அவ்வப்போது இருந்தாலும் அந்த அப்பவுமே தீர்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வந்து சிசேனா அங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க மோடியின் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இரு நாட்டு மீனவர்களுமே கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கோம். அதனால இரு அரசாங்கமும் மீனவருடைய வாழ்வாதாரத்தை கருத்துல கொண்டு இரு நாட்டு மீனவர்களும் பாதிக்காத அளவுல ஒரு உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்தா நாங்க வந்து உடனடியா சம்மதிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் தமிழக மீனவர்கள்.
இதுல வந்து இலங்கை மீனவ அமைச்சர் உள்ளிட்ட அந்நாட்டு மீனவ அமைப்புகளும் கூட பேச்சுவார்த்தைக்கு தான் வலியுறுத்தி வர்றாங்கல்ல?
அதாவது கண்டிப்பா வந்து இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு அரசுகளும் உட்கார்ந்து கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அங்க உள்ள மீனவர்களை அங்க உள்ள அரசியல்வாதிகள் தூண்டி விட்டு அரசியல் லாபத்துக்காக அங்கேயே பேசி முடிச்சு இங்க வந்து எடுத்துறாங்க நீங்க வந்து எங்க எல்லைக்குள்ளேயே வராதிய அப்படின்னு சொல்லி அங்க உள்ள மீனவர்கள் இங்க வந்து சொல்றாங்க. எல்லையவே தாண்டி நீ வராத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை தேவையே இல்லை. அதாவது நாங்க வந்து பல நூறு ஆண்டுகளா வந்து நாங்க பாரம்பரிய இடத்துல மீன் பிடிச்சிருக்கோம். இன்னைக்கே நீ வந்து எங்க இடத்துக்குள்ள மீன் பிடிக்க வராத அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவே எட்டாது. இலங்கைக்குள்ள மீன் பிடிக்க போறது தமிழகத்துல உள்ள ஒரு சில மாவட்டங்கள் தான். அதை கருத்துல கொண்டு இரு நாட்டு மீனவர்களும் பாதிக்காத வகையில எங்களை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாட்டு மீனவருடைய வாழ்வாதாரத்தை கருத்துல கொண்டு இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சனையை அரசியல் ஆக்காம அரசியல் நோக்கத்துக்காக வந்து இங்க உள்ள மீனவர்களை இங்க உள்ள அரசியல்வாதிகளை தூண்டி விட்டு அங்க உள்ள மீனவர்களை அங்க உள்ள அரசியல்வாதிகளை தூண்டி விடாம இரு நாட்டு மீனவருடைய வாழ்வாதார பிரச்சனையா வந்து பேசினாலே இதுக்கு ஒரு நிச்சயம் வந்து ஒரு முடிவு கிடைக்கும். இதுல வந்து எந்த விதமான ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு இல்ல.
அரசியல் இடையூறுகள் தான் பிரச்சனைன்னு சொல்ற நீங்க வந்து அதுக்கு எது சரியான தீர்வா இருக்கும்னு கருதுறீங்க?
அதாவது அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க. அத வந்து ஆளுங்கிட்ட அரசாங்கம் வந்து இது எது சரி எது தவறு அப்படின்னு சொல்ற தீர்மானிக்கிறது வந்து அவங்க கையில இருக்கு. இன்னைக்கு இந்திய அரசாங்கமா இருக்கட்டும் இலங்கை அரசாங்கமா இருக்கட்டும் இந்த அரசு மாற்றத்துக்கு அப்புறம் தான் மீனவர்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. இலங்கையில சிறிசேனா வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுல வந்து மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் மீனவர் பிரச்சனையை இன்னைக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்து மீனவர் வந்து என்னைக்கு நிம்மதியா மீன் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி உலகமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மீனவர் வந்து முன்ன பின்ன பேசிட்டு தான் இருப்பாங்க. அரசாங்கம் ஒரு கட்டளை இடும் போது கண்டிப்பா இரு நாட்டு மீனவர்களுமே கேட்டுதான் ஆகணும். இதை வந்து நாங்க நேற்று வந்து இங்க தூதரகம் முற்றுகையிட்டோம். அதே நேரத்துல அங்க உள்ள அரசியல்வாதிகள் தூண்டி விட்டு இலங்கையில முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. நாங்க வந்து எல்லை தாண்டி இப்ப வர முடியல, செயின் மாதிரி வந்து இலங்கை கடற்படை வந்து நம்ம எங்களுடைய ஐஎம்பிஎல் கிடக்குறாங்க, ஒரு போட்டு கூட எல்லை தாண்டி வர முடியல. இந்த சூழ்நிலையை அங்க வந்து தூண்டி விட்டு போராட்டம் நடத்துறாங்க. இவருடைய தொப்புள் கூடிய உறவுகளே வந்து இன்னைக்கு வந்து எதிரிகளா ஆகி அங்குள்ள அரசியல்வாதிகள் தூண்டி விட்டு இன்னைக்கு வந்து நாங்க வாழ்வையே இழந்து கிடக்கிறோம். இது வந்து நல்ல ஒரு விடயமா இருக்காது.
ராமேஸ்வரம் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க தலைவர் எமரிட் அவர்களை பேட்டி கண்டவர் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தின் வீட்டில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனைகளில் அவர் வெளிநாடுகளில் வைத்திருக்கும் சொத்துக்கள் குறித்த ஆவணங்கள் கிடைத்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் இதுகுறித்து அதிமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றையும் வழங்குகிறார் சென்னையிலிருந்து மீண்டும் ஜெயக்குமார்.
The discussion on the motion of thanks of Rashtrapati. So please, you cooperate with that.
காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இன்று இரண்டு அவைகளும் முடங்கின. கார்த்தி சிதம்பரம் 14 நாடுகளில் பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும், கார்த்தி சிதம்பரத்தின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் நடத்திய சோதனையில் அதற்கான ஆதாரங்களை காட்டும் ஆவணங்களும் கிடைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஆங்கில பத்திரிகை செய்தி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியே அதிமுக உறுப்பினர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர கோரினார்கள். இதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாள் முழுவதும் செயல்பட முடியாமல் முடங்கியது. ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் செயல்பாடுகள் குறித்தான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுவதாக சிபிஐ கடந்த 2014 நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. அதன்படி ஏர்செல் நிறுவனத்தில் மொரிஷியஸ் நாட்டிலிருந்து இயங்கும் குளோபல் கம்யூனிகேஷன்ஸ் ஹோல்டிங்ஸ் என்கிற மேக்சிஸ் நிறுவனத்தின் சார்பு நிறுவனம் 4,800 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்துள்ளதாக சிபிஐ குறிப்பிட்டிருந்தது. மேலும் இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களில் 600 கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகளுக்கு மட்டும் மத்திய நிதியமைச்சர் ஒப்புதல் அளிக்க அதிகாரம் பெற்றுள்ளார் என்றும், அதற்கு மேலான முதலீடுகளுக்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைதான் ஒப்புதல் அளிக்க முடியும் என்றும், ஆனால் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் எந்த அடிப்படையில் சிதம்பரம் தானாக ஒப்புதல் அளித்தார் என்பதையும் சிபிஐ விசாரித்து வருவதாக அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாகவே சிபிஐ மற்றும் இதர சம்பந்தப்பட்ட விசாரணை பிரிவுகள் இந்த விவகாரத்தில் புலனாய்வுகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இதே விவகாரம் தொடர்புடைய செய்தியின் தொடர்ச்சி இந்திய ஆங்கில பத்திரிகையில் வெளியாகியதால் அது தொடர்பான சர்ச்சை இந்திய நாடாளுமன்றத்திலும் ஒலித்துள்ளது. இதனிடையே அதிமுகவின் உறுப்பினர்கள் செய்த அமளி என்பது ஜனநாயகத்தை கொலை செய்யும் செயல் என மாநிலங்களவையின் துணைத் தலைவரான பி. ஜே. குரியன் விமர்சனம் செய்தார். இதே விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையின் எதிர்க்கட்சித் தலைவரான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குலாம் நபி ஆசாத் குறிப்பிடுகையில், பாரதிய ஜனதா கட்சியின் கட்டளையை ஏற்றுதான் அதிமுகவின் உறுப்பினர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ரோஹித் வேமுலா குறித்து அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவரப் போவதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளதை தடுக்கவே இது நடத்தப்படுவதாகவும் அவர் அப்போது குறை கூறினார். தொடர்ந்து இதே விவகாரம் தொடர்பாக கார்த்தி சிதம்பரம் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி அறிக்கையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு வெளியிட்டுள்ளார்.
செய்தியை வழங்கியவர் ஜெயக்குமார். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் அறிவியலில் இன்று முதலில் புற்றுநோய் பற்றிய அறிகுறிகள் மற்றும் தடயங்களை சுகாதார அதிகாரிகள் இனம் கண்டுகொள்ள ஆப்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல். புற்றுநோய்க்கான அறிகுறிகளை கண்டறிய மருத்துவர்களுக்கு உதவும் ஆப்ஸ் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புற்றுநோய் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் நோயாளிகளிடமிருந்து குறிப்புகளை பெற்றுக்கொள்ள மருத்துவர்களுக்கு இந்த செயலி உதவுகிறது. புற்றுநோய் பற்றிய அறிகுறிகள் மற்றும் தடயங்களை சுகாதார அதிகாரிகள் இனம் கண்டுகொள்ள இந்த ஆப்ஸ் வழி ஏற்படுத்திக் கொடுப்பதாகவும் உள்ளது. இந்த செயலியை ஆப்பிள் மற்றும் கூகுள் ஸ்டோர்களில் இலவசமாக தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் ஸ்காட்லாந்தில் அமைந்துள்ள தொழில்நுட்பத்திற்கான ஸ்காட்டிஷ் மையத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயலி ஸ்காட்லாந்து அரசாங்கத்தின் முயற்சியினால் உருவாக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு விரைவாக புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படுகிறதோ நோயாளி தப்புவதற்கான வாய்ப்புகள் அதிக அதிகமாக உள்ளது என தெரிவிக்கும் சுகாதார அதிகாரிகள் இதன் மூலம் புற்றுநோயினால் ஏற்படும் அகால மரணங்களை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர். இவற்றை கருத்தில் கொண்டு இந்த செயலியை அனைத்து சுகாதார அதிகாரிகளும் தரவிறக்கம் செய்து பாவிக்குமாறு ஸ்காட்லாந்தின் சுகாதார அமைச்சர் ஷோனா ராபின்சன் கேட்டுக் கொண்டுள்ளார். புற்றுநோய் தொடர்பில் மருத்துவ ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு தேவையான தகவல்களை இந்த செயலி வழங்குவதாக இந்த ஆப்ஸ் வடிவமைப்பில் பங்கேற்ற மருத்துவர்களில் ஒருவரான டக்ளஸ் ரேக் தெரிவித்தார். அனைவருக்கும் அறிவியலில் அடுத்து, சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் தமக்கு அந்த நோயின் தாக்கம் எந்த அளவில் உள்ளது என்பதை தாமே உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல செயல்படும் வகையில் அவர்களுக்கு அறிவூட்டும் விதமான ரோபோ ஒன்று வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் உள்ள ஹாட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோவும் ஒரு சிறுவன்தான். ரோபோ இன்ஃபன்ட் என்ற இந்த ரோபோவை சுருக்கமாக ராபின் என்று அழைக்கிறார்கள். சர்க்கரை நோயாளி போல வடிவமைக்கப்பட்டுள்ள சிறுவன் ரோபோ ராபின் தனது உடல்நிலைக்கு ஏற்றாற்போல எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்த்து அந்த நோய்க்குள்ளான சிறுவர்களும் பழகிக்கொள்ள முடியும் என அதனை உருவாக்கியவர்கள் தெரிவிக்கின்றனர். 7 வயதிற்கும் 12 வயதிற்கும் இடைப்பட்ட சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கு அறிவூட்டுவதாகவே இந்த ராபின் உள்ளது. சிறுவர்களைப் போலவே பழகிக் கொள்ளும் ராபின் வசிக்கிறது, கட்டி அணைத்துக்கொள் போன்ற வார்த்தைகளையும் இயல்பாக பேசுகிறது. ரோபோ ராபினை உருவாக்குவதை தாம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார்த்துக் கொண்டிருந்ததாக பிரிட்டனில் நீரிழிவு நோய் தொடர்பில் செயல்படும் தொண்டு நிறுவனமான டயபிட்டிஸ் UK தெரிவித்துள்ளது. சர்க்கரை நோயுள்ள சிறுவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த நோயை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வாழ்வதற்கு இவ்வகை தொழில்நுட்பம் உதவுவது வரவேற்கத்தக்கது என அந்த தொண்டு நிறுவனத்தின் பேச்சாளர் சைமன் ஓநெயில் தெரிவித்தார். 5,800 பிரிட்டிஷ் பவுண்டுகள் பருவதியான இந்த ரோபோவை பேராசிரியர்களான கனமிரோ மற்றும் மேத்யூ லூயிஸ் ஆகியோர் வடிவமைத்துள்ளனர். ரோபோ தனக்கு உள்ள சர்க்கரை நோயை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதை பார்த்து சிறுவர்களும் பழகிக் கொள்ள முடியும் என்று அதனை உருவாக்கிய பேராசிரியர்களில் ஒருவரான டாக்டர் லூயிஸ் நம்பிக்கை வெளியிட்டார்.
Medium insulin dose or a small one. I'm going to give a small one and I'm going to confirm.
தற்போது இதனுடன் பழக்கும் சிறுவர்கள் சராசரியாக ஒவ்வொருவரும் வகுப்பில் 30 நிமிடங்கள் மாத்திரமே ராபினுடன் பழக முடிவதால் சிறுவர்கள் நல்ல பயனை பெறும் வகையில் எதிர்காலத்தில் இவ்வாறான மேலும் பல ரோபோக்களை உருவாக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். சர்க்கரை நோய் உள்ளதாக வடிவமைக்கப்பட்டுள்ள ரோபோ ராபினை பார்த்துக் கொள்ளுமாறு தாம் பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு செல்வதாக தெரிவித்த பேராசிரியர், ரோபோ நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு சிறுவர்கள் தாம் எவ்வாறு உதவுவது என்பது குறித்து சிந்தித்து சிறப்பாக செயல்பட பழகிக் கொள்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். சிறுவர்களுக்கு ரோபோக்கள் என்றால் கொள்ளை பிரியம் என்பதனால் அதனுடன் அவர்கள் மிக விரைவாக பழகிக் கொள்வதுடன் சர்க்கரை நோய் பற்றியும் அதனை எவ்வாறு தன்னம்பிக்கையுடன் கையாள்வது என்பது பற்றியும் விரைவாக பழகிக் கொள்ளும் சிறுவர்கள் அதனையே தமது வாழ்க்கையிலும் இயல்பாக கையாள பழகியும் கொள்கின்றனர் என அதனை உருவாக்கியுள்ள பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் அறிவியலில் அடுத்து, கொசுக்களால் பரவும் ஜீகா வைரஸ் ஹியாம்பரே எனும் அபூர்வமான ஆனால் கடுமையான மூளை கோளாற்றை ஏற்படுத்துவதாக புதிய ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த வைரஸ் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள் பிறப்பதற்கு காரணமாவது ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புதிய ஆய்வு குறித்த தகவல் லான்செட் சஞ்சிகையில் பிரசுரமாகியுள்ளது. த வெல்கம் ட்ரஸ்ட் எனும் உலக சுகாதார தொண்டு நிறுவனம் இதனை மிகவும் மோசமான நிலையாக வர்ணித்துள்ளது. இதனால் உலக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிறக்கும் குழந்தைகளில் மூளை வளர்ச்சியின்மைக்கு கொசுவினால் பரப்பப்படும் ஜீகா வைரஸ் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது அபூர்வமான ஒரு மூளை கோளாற்றை ஏற்படுத்தலாம் என்று இப்போது புதிய ஆதாரம் கிடைத்துள்ளது. தசை பலவீனத்தை ஏற்படுத்தும் ஹியாம்பரே சிலவேளை தீவிரமான சுவாச பிரச்சனைகளுக்கும் இட்டுச் செல்லும். 2 வருடங்களுக்கு முன்னதாக ஜீகா தாக்கி 6 நாட்களின் பின்னர் 42 பேரிடம் இருந்து எடுத்த இரத்தத்தை ஆய்வாளர்கள் ஆராய்ந்தனர். ஜீகாவால் பாதிக்கப்படும் 4,000 பேரில் ஒருவருக்கு ஹியாம்பரே பாதிப்பு வரலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஜீகா நோய் பரவும் நாடுகள் மேலதிகமாக மூளைக்கோளாறு நோயாளிகளை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். சிலவேளை நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை பராமரிப்பும் தேவைப்படும்.
Frightening people into thinking that if they get Zika infection they're automatically going to get Guillain-Barré syndrome because the risk is actually rather
தனிநபருக்கு சீகா வந்தால் ஹியாம்பரொ தானாகவே வந்துவிடும் என்று நாம் நோயாளிகளை பயமுறுத்தக்கூடாது. ஏனெனில் அதற்கான ஆபத்து மிக குறைவு. சில 1000 ஒருவருக்குத்தான் அப்படி வரும். ஆனால் 500,000 சீகா வந்தால் 100,000 ஹியாம்பரொ ஏற்படலாம்.
இப்போது பரவி வரும் ஜீகா ஏற்கனவே பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்திவிட்டதை ஆய்வாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அது இதுவரை காணாத மேலும் பெரிய சுகாதார பிரச்சனை பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் அறிவியலில் அடுத்து சில அறிவியல் செய்திகள். ஓட்டுநரை இல்லாமல் தானாக ஓட்டிச் செல்லும் கூகுள் கார் என்று கலிபோர்னியாவில் ஒரு பஸ்ஸை மோதி விபத்திற்குள்ளானது. ஓட்டுநர் தொழிலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய கண்டுபிடிப்பாக அந்த நிறுவனம் இந்த காரை கருதுகிறது. இதுபோன்ற கார் இன்னொரு காருடன் போய் மோதுவது இதுவே முதல் முறை என்றும் நம்பப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் கலந்துரையாடவும் விபத்துக்கு யார் பொறுப்பு என்பதை கண்டறியவும் கலிபோர்னியாவின் மோட்டார் வாகனத்துறையை கூகுள் சந்திக்கவுள்ளது.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் நம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.